நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 22 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து தடுத்து வைத்துள்ளதை ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்துள்ள செய்திகள், இதுகுறித்து ஐநாவுக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சென்றவர்களின் கருத்துக்கள்,
என்ன காரணத்துக்காக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இவர்கள் எழுந்த மனமாக ஆர்பிட்ரரி டிடென்ஷன் என்ற அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுதான் ஒரு பெரிய குற்றமாக இந்த தீர்ப்பில் காணப்பட்டிருக்கிறது.
இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அதை ஸ்திரமாக வைத்திருப்பதே அரசின் நோக்கம் என்று நிதியமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ள விவரங்கள்,
We are not targeting any particular level for the rupee. We want a stable currency. And we think, and a number of others seem to agree, that the rupee today is undervalued and has overshot the appropriate level.
இலங்கை தமிழர் ஒருவர் தமிழகத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுவதை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது பற்றிய செய்திகள், சென்னையில் முச்சகர வாகன கட்டணங்கள் தொடர்பான ஒரு சிறப்பு பெட்டகம் ஆகியவை கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சுவாமிநாதன் சாதாத்.
2 மேலாக சிறையில் வைக்கப்பட்டிருந்த எகிப்தின் முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இனி அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட இருக்கின்றார். கெய்ரோ சிறையிலிருந்து அருகேயுள்ள ராணுவ மருத்துவமனைக்கு முபாரக் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். இருந்தும் முபாரக் பதவி விலக காரணமாக இருந்த போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களை கொலை செய்ததற்கு அவர் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மீண்டும் வழக்கு விசாரணை அவர் மீதும் நடக்கவிருக்கிறது. தண்டனை அளிக்கப்படுவதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் சிறையில் வைக்கப்படக்கூடிய அதிகபட்ச காலத்தை ஏற்கனவே ஹோஸ்னி முபாரக் சிறையில் கழித்துவிட்டதால் அவருக்கு எகிப்திய நீதிமன்றம் ஒன்று நேற்று நிபந்தனை ஜாமீன் அளித்திருந்தது.
இலங்கை தமிழர்கள் 42 பேர் உட்பட ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் 46 பேரை பாதுகாப்பு காரணங்களை காட்டி அந்நாடு காலவரையின்றி தடுத்து வைத்திருப்பது கொடூரமான மனித தன்மையற்ற செயல் என ஐநா சாடியிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் இச்செயல் காரணமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் கடுமையான உளவியல் துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கின்றனர் என இவர்களது வழக்குகளை பரிசீலித்த ஐநா குழு ஒன்று கண்டறிந்திருக்கிறது. குறைந்தது 2.5 காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அகதிகளை ஆஸ்திரேலியா உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நஷ்டஈடும் புனர்வாழ்வும் அளிக்க வேண்டும் என ஜெனீவாவிலிருந்து இயங்கும் மனித உரிமைகள் குழு கேட்டுக்கொண்டிருக்கிறது.
சிரியாவில் தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதிகளில் புதன்கிழமையன்று நடந்துள்ள ரசாயன தாக்குதல்கள் பற்றி சாட்சிகள் கூடுதல் விவரங்களை அளித்து வருகின்றனர்.
We expect the numbers to grow because we just discovered a neighborhood in Zemelka where their house is full of dead people. So you expect that number to grow in the next few hours.
அரசாங்கத்தால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிளர்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காற்றில் சமையல் எரிவாயுவின் நாற்றம் வீசியதாகவும் மஞ்சளும் நீளமுமாக மாறியிருந்த சடலங்களை அகற்றுவதில் தான் ஈடுபட்டதாகவும் உயிர் தப்பிய ஒருவர் கூறியிருக்கின்றார். பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் மயங்கி போயிருக்கலாம், இவர்கள் உயிருடன் புதைக்கப்படுவதற்கான ஆபத்து இருக்கிறது என்று அரசாங்க எதிர்ப்பு ஆர்வலர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த தாக்குதல் தொடர்பில் சர்வதேச கண்டனங்களும் அதிகரித்திருக்கின்றன. அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டு விட்டதாக துருக்கி கூறியிருக்கிறது.
Bütün kırmızı çizgiler aşıldı ama hala Birleşmiş Milletler Güvenlik Konseyi'nde bir karar almak bile
தாக்குதலுக்கு சிரியாவின் அரசு காரணம் என்று தெரிய வந்தால் சர்வதேச சமூகம் படை நடவடிக்கை மூலம் பதில் தர வேண்டும் என பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார். இது தொடர்பில் எந்த வாய்ப்பையும் நிராகரிக்க முடியாது என பிரிட்டன் கூறியிருக்கிறது. தாக்குதல் நடந்த இடத்திற்கு ஐநாவின் ஆயுத கண்காணிப்பாளர்கள் செல்ல அனுமதி பெறும் ராஜீய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கும் தனக்கும் தொடர்பில்லை என சிரியா மறுத்திருக்கிறது.
திருமணத்திற்கு முன்பு உடலுறவு வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 15 வயதேயான மாலத்தீவு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கசையடி தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண் வேறொரு ஆணுடன் உடலுறவு கொண்டதாக சிறார் நீதிமன்றம் கண்டறிந்தது தவறு என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தியதாக இந்த பெண்ணுடைய தாயின் கணவன் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்கு முன்பு உடலுறவு கொள்வது மாலத்தீவில் சட்ட விரோதமாகும். இந்த பெண்ணுக்கு 100 சவுக்கடி கொடுக்குமாறு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை கடுமையாக சாடியிருந்த அம்னெஸ்டி இன்றைய தீர்ப்பை வரவேற்றிருக்கிறது.
காஷ்மீர கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்திய பக்கத்திலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் தமது சிப்பாய் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய ராணுவம் கூறுகிறது. இந்தியா பாகிஸ்தானிடையே இவ்வாரத்தில் நடந்த குண்டு பரிமாற்றத்தின் விளைவாக உயிரிழக்கும் 2 பாகிஸ்தானியர் இந்த சிப்பாய் ஆவார். எவ்வித தூண்டுதலும் இல்லாமல் நடக்கும் துப்பாக்கிச்சூடு இது என பாகிஸ்தானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் பாகிஸ்தான் பக்கத்திலிருந்து சுட்டதால் தான் தாம் பதிலுக்கு சுடுவதாக இந்திய இராணுவம் கூறியிருக்கின்றது. தெற்கு லெபனானிலிருந்து 4 ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் வடபகுதிக்குள் வீசப்பட்டிருக்கின்றன. இவற்றில் ஒரு ராக்கெட்டை தமது ஏவுகணை தற்காப்பு கட்டமைப்பு வழிமறித்து தடுத்துவிட்டது என இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது. ராக்கெட் தாக்குதலால் யாரும் பாதிக்கப்பட்டதாகவோ சேதம் ஏற்பட்டதாகவோ தகவல்கள் இல்லை.
செய்தி அரங்கில் முதலில் பன்னாட்டுச் செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவில் 42 தமிழர்கள் உட்பட அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் 46 பேரை தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ளதை மனித தன்மையற்ற செயல் என்று ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் சாடியுள்ளது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த பிரச்சினையை ஐநாவுக்கு எடுத்துச் செல்வதில் உதவியிருந்த ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன் அவர்களிடம் பேசினார் சாதாத்.
ஆகஸ்ட் மாதம் 28 2011 ஆண்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னால நாங்கள் இந்த முறைப்பாடை செய்திருந்தோம். இந்த முறைப்பாடு அகதிகளாக இனம் காணப்பட்டு ஆனால் அவர்கள் பாதுகாப்பு என்ற அடிப்படையில தடுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் செய்யப்பட்டது. மொத்தத்துல அவர்கள் தான் விண்ணப்பதாரர்கள். பென்சோல் என்கிற ஒரு பேராசிரியர் இந்த தலைமையில இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முடிவு வந்ததுல எங்களுக்கு மிகுந்த திருப்தி. இந்த இளைஞர்களுக்கும் தடுத்து வைக்கப்பட்ட குடும்பங்களும் இந்த முடிவை ஒரு நல்ல முடிவாகத்தான் பார்க்குது. இருந்தாலும் கூட இது எவ்விதமாக இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 46 பேர் இந்த முறைப்பாடு செய்த பின்னர் சேர்ந்து கொண்ட இன்னும் சிலர் இவர்களுக்கு எவ்விதமான நல்ல பயனை தரப்போகிறது என்பது இன்னமும் தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டில் தேர்தல் வருகிறது. இப்போது அரசாங்கத்தில் இருக்கும் கட்சி இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு ஒரு மாற்று தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தாங்கள் உணர்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது எதிர்கட்சியில் இருக்கிற லிபரல் கட்சி தாம் பதவிக்கு வந்தால் இந்த ஏசியோ முடிவில் தடுக்கப்பட்டவர்கள் குறிப்பாக தாம் கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எவ்விதமாக இந்த தீர்ப்பு இவர்களுக்கு ஒரு நல்ல பெறுமதியாக அமையப்போகிறது என்பது தெரியாமல் தான் இருக்கிறது.
பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்கள் அகதியாக அங்கீகாரம் வழங்கப்பட்ட பின்னரும் சமூகத்தில் இணைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை. எதன் அடிப்படையில் இவர்கள் பாதுகாப்பு அச்சங்களாக கருதப்படுகிறார்கள் என்பது அவர்களிடம் முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா?
என்ன காரணத்துக்காக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதாவது இவர்கள் எழுந்த மனமாக ஆர்பிட்ரரி டிடென்ஷன் என்ற அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுதான் ஒரு பெரிய குற்றமாக இந்த தீர்ப்பில் காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்களுக்கு தெளிவாக ஏன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சொல்லப்படவில்லை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த மனித உரிமைகள் குழுவும் அடையாளம் கண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு நீதிமன்ற வழக்கை தொடர்ந்து ஒரு மறுபரிசீலனை என்ற அடிப்படையில் ஒரு முன்னாள் நீதிபதியை இந்த நாட்டு அரசாங்கம் நியமித்தது. அவர் விசாரணை செய்த போது சில அடிப்படை காரணங்களை, ஏன் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படை காரணங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலும் கூட பல பொதுவான காரணங்களாகத்தான் இருக்கின்றன. தனிப்பட்ட ரீதியில் உமக்கு இன்ன காரணத்துக்காக பாதுகாப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவான தகவலை இந்த இளைஞர்களுக்கும் இந்த குடும்பங்களுக்கும் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை. மேலும் இவர்கள் நீதிமன்றம் செல்ல முடியாமல் இருப்பதற்கான காரணமே என்ன காரணத்துக்காக தடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இந்த அமைப்பு சொல்ல மாட்டாது என்பதுதான்.
இவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு உள ரீதியான பாதிப்புகள் இருப்பதாக ஐநாவின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இவர்களுடன் தொடர்பில் இருந்து வருபவர் என்கிற நிலையில் இவர்களிடம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறதா?
நிச்சயமாக. இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த தமிழர்களில் பலர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துவிட்டார்கள். வந்த முதலாவது படகு ஜூன் மாதத்தின் 28 தேதி வந்தது என்பதால் சிலர் 4 வருடங்களும் கிட்டத்தட்ட 2 மாதங்களும் தாண்டி தடுப்பில் இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் நம்பிக்கையுடனும் இந்த நாடு தமக்கு ஒரு சுமூகமான சரியான முடிவை தரும் என்ற அடிப்படையிலும் இருந்த அவர்கள் இப்போது நம்பிக்கை இழந்து எதிர்காலம் தெரியாது ஒரு மிகுந்த குழப்பத்தில் கிட்டத்தட்ட தொடர்ந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பது அவர்களில் நிறைந்த மனப்பாதிப்பை கொடுத்திருப்பதை எங்களால் காண முடிகிறது. இது தவிர ஏசியோ சொந்தமாக மறுபரிசீலனை செய்து 2 பேரை வெளியிலே விட்டிருக்கிறது. மேலும் இந்த மீள் பரிசீலனையாளரின் முன்மொழிதலின் கீழ் மேலும் சிலரை ஏசியோ எடுத்த முடிவு பிழை என்ற அடிப்படையில் வெளியில் விட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிலர் போக தொடங்கியவுடன் இந்த இளைஞர்களுக்கு இந்த ஏக்கம், எங்களுக்கு எவ்விதமான முடிவு வரப்போகிறது என்ற ஏக்கம் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது. பலர் உண்ணாவிரதம் மற்றும் தற்கொலை முயற்சி போன்ற பல விடயங்களிலும் ஈடுபட்டதால் மிகுந்த மனம் உடைந்த நிலையில் காணப்படுகிறார்கள் என்பதையும் வருத்தத்துடன் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டத்தான் வேண்டும்.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன், இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு இன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுடில்லியிலிருந்து பிபிசியின் பண்பலை பிரிவைச் சேர்ந்த சங்கீதா ராஜன்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இன்று மாலை புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்தார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வெளிமதிப்பு தொடர்ந்து சில தினங்களாக சரிவடைந்து வருகிறது. இன்று தொடர்ந்தும் 6வது நாளாக வர்த்தகத்தின் இடையே வரலாறு காணாத அளவிற்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 65 வீழ்ச்சியடைந்தது. இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைந்து வரும் நிலைமையை குறித்து பேச முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் சர்வதேச பொருளாதார நிலைமையே வீழ்ச்சிக்கு காரணம் என்று தெரிவித்தார்.
Targeting any particular level for the rupee. We want a stable currency. And we think, and a number of others seem to agree, that the rupee today is undervalued and has overshot the appropriate level.
இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு குறிப்பிட்ட துல்லியமான நிலையில்தான் இருக்க வேண்டும் என்பது அரசின் இலக்கு அல்ல. சந்தையில் ரூபாயின் மதிப்பு நிலையாக இருக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். இந்தியாவை போன்று மற்ற வளரும் நாடுகளும் இதே பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளன. ஆனால் மற்ற நாடுகளை விட இந்தியாவின் பொருளாதாரம் நன்றாக உள்ளது. தற்போது ரூபாயின் மதிப்பு உரிய நிலையை விட்டு சற்று அதிகமாகவே சரிந்துள்ளது என்றே கருதுகிறோம். எனினும் இதை சமாளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். இவ்வாறு இவர் கூறினாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்தும் சரிவை காணும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.
புதுடெல்லியிலிருந்து பிபிசி பண்பலையின் தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன். இதனிடையே 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் புதுடெல்லி நீதிமன்றம் ஒன்றுக்கு வந்து சாட்சியம் அளிப்பதிலிருந்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்களின் மனைவி தயாளு அம்மாளுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் விலக்களித்துள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி குறிப்புடன் புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் சென்னையில் நீதிபதிகள் குழு முன்பு சாட்சியம் அளிக்க இன்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் சிபிஐ சாட்சியாக தில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிப்பதில் இருந்து விலக்கு அளிக்குமாறு அவர் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் GS சிங்வி, KS ராதாகிருஷ்ணன் அமர்வுக்கு முன்பு இம்மனு விசாரிக்கப்பட்டது. தயாளு அம்மாள் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிப்பதில் இருந்து நீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. அதே நேரத்தில் சென்னையில் நீதிபதிகள் குழு முன்பு சாட்சியம் அளிக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் கலைஞர் தொலைக்காட்சிக்கு சட்டவிரோதமாக பணம் கைமாறியதாக கூறப்படும் இந்த வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் சரத்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளனர். இதே வழக்கில் கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாகிகள் ராஜேந்திரன், அமிர்தம் ஆகியோர் ஏற்கனவே சாட்சியம் அளித்துவிட்டனர். கலைஞர் தொலைக்காட்சியில் 60% பங்குகளை வைத்திருக்கும் தயாளு அம்மாளையும் சாட்சியாக வழக்கில் இணைத்திருந்தனர். இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை காரணம் காட்டி உச்சநீதிமன்றம் சென்ற தயாளு அம்மாளை உச்சநீதிமன்றம் தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழுவின் பரிசோதனைக்கு உட்படுத்தியது. இதே நேரத்தில் இன்று இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கின் விசாரணை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் ரிலையன்ஸ் அதிபர் அனில் அம்பானி தில்லியில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பெரும்பான்மையான விஷயங்கள் ஞாபகத்தில் இல்லை என அனில் அம்பானி தெரிவித்தார். அதை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி சைனி முன்னிலையில் அதிகாரிகள் பதிவு செய்தனர். சிபிஐ சாட்சியாக வழக்கில் சேர்க்கப்பட்ட அனில் அம்பானி வழக்கு விசாரணை தொடர்பில் ஒத்துழைப்பு அளிக்காத சாட்சியாளர் என சிபிஐ அறிவித்துள்ளது. நாளை வெள்ளிக்கிழமை அனில் அம்பானி மனைவி டீனாவும் சாட்சியம் அளிக்க உள்ளார்.
புதுடெல்லியிலிருந்து பிபிசி பண்பலை தயாரிப்பாளர் ஜெயக்குமார். இதனிடையே தமிழகத்திலிருந்து இலங்கை தமிழர் ஒருவரை திருப்பி அனுப்பப்பட எடுக்கப்படவிருந்த நடவடிக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று நிறுத்தி வைத்து தீர்ப்பளித்துள்ளது. இவ்வாறு 3 திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதிருந்த எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே இந்த உத்தரவு வந்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் கோபாலன்.
சென்னை உயர்நீதிமன்றம் இலங்கை தமிழர் ஈழ நேரு அவரது நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுவதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஈழ நேருவின் மனைவி சந்திரலீலா உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தனது கணவர் ஒரு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியாகி தற்போது திருச்சி சிறப்பு முகாமில் இருத்தப்பட்டிருக்கிறார். அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து ஈழ நேரு குறித்த தகவல்களை கேட்டு திருச்சி முகாம் அதிகாரிகளுக்கு கடிதம் வந்திருக்கிறது. இது அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியே என்கிறார் சந்திரலீலா. ஈழ நேருவுக்கு வயது 44. அவர் மீது பெரிதாக புகார் ஏதும் கிடையாது. இந்நிலையில் அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அவரது உயிருக்கே ஆபத்து, எனவே அவர் திருப்பி அனுப்பப்படக்கூடாது என மத்திய அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என சந்திரலீலா கோரியிருக்கிறார். அவரது மனுவினை விசாரணைக்கு இன்று வியாழன் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வி தனபாலன் மற்றும் சி டி செல்வம் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஈழநேரு வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் 27 நாளுக்கு ஒத்திவைத்தது. அதுவரை அவரை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. அடுத்து என்ன என்பது அடுத்த கட்ட வழக்கு விசாரணை என்போதே தெளிவாகும்.
நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் மூதூர் நகரில் இன்று அதிகாலை முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான சில வர்த்தக நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இதையடுத்து பல்தரப்பினரை உள்ளடக்கிய கூட்டமும் இன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் ஏ எம் ஹாரிஸ் அவர்களிடம் கேட்டேன்.
நகர்பகுதியில் உள்ள புடவக்கடை, நகைக்கடை, மளிகைக்கடை போன்ற 13 கடைகள் உடைக்கப்பட்டு அங்கு களவாடப்படுவதற்கான பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் அங்கு களவுகள் பெரிதாக இடம்பெறவில்லை. இதன் பின்னணியில் இனங்களுக்கிடையிலான ஒரு சுமூக உறவை கெடுக்கின்ற தடைபாடுகள் இருக்கின்றனவா என்று கூட இந்த மக்கள் அச்சப்படுகின்றனர். இந்த விடயம் சார்பாக மூதூர் பிரதேச சபையில் தவிசாளராகிய எனது தலைமையில் போலீசின் உயரதிகாரி, எமது பிரதேசத்தின் ஆர்மி கமாண்டர் ஆபீசர் மற்றும் பல ஊரின் முக்கியஸ்தர்களோடு இந்த பிரதேசத்தின் வர்த்தக சங்க தலைவர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் அனைவருமே இந்த சம்பவம் நிகழ்ந்த காரணங்களும் இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க கூடும் என்ற விடயங்கள் பல மணித்தியாலங்களாக ஆராயப்பட்டு பின்னர் இதற்கான இறுதி முடிவு எட்டப்பட்டு காவல்துறையினர் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மூதூர் பிரதேசத்தில் மூவின மக்கள் வாழ்கின்ற பிரதேசமாக இருக்கின்றபடியினால் மூவினத்தை சேர்ந்த பெரியோர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள்.
பிரதேச சபையில பல் தரப்பினர் கலந்து கொண்ட கூட்டத்துல வந்து என்ன முடிவு எடுக்கப்பட்டுள்ளது? காவல்துறையினர் என்ன சொன்னாங்க? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறதா?
காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த நகர்பகுதியில் ரோந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதாகவும் இரவு 12 பின்னர் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றதை கவலை அடைவதாகவும், எனவே இந்த விடயத்தில் கூடிய கவனத்தோடு இனிவரும் காலங்களில் அவர்களும் இராணுவ தரப்பினரின் உதவியினும் இந்த வர்த்தக சங்க உறுப்பினர்களின் உதவியோடும் சேர்த்து பலத்த ஏற்பாடுகளை செய்து இவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் இடம்பெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், அத்தோடு இதோடு சம்பந்தப்பட்ட நபர்களை உடன் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதனையும் அறிய தர விரும்புகின்றேன்.
இந்த தாக்குதல் வந்து எதனால் நடந்திருக்க கூடும்? இது அடிப்படையில் ஒரு குற்றச்செயலாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? யார் மேலாவது சந்தேகம் இருக்கிறதா?
சந்தேகப்படும் அளவுக்கு நாங்கள் யார் என்று குறிப்பிட முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த இனங்களுக்கிடையிலான அல்லது இவ்வாறான ஒரு சுமூக நிலைமையை சீர்குலைக்கின்ற செயற்பாடாக இந்த விடயத்தினை அங்கு கூட்டத்துக்கு சமூகம் அளித்த பல தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெளிவுபடுத்தினர்.
அப்படியான ஒரு சந்தேகம் எழுவதற்கு என்ன காரணம்?
சந்தேகம் எழுவதற்கான காரணங்கள் நீண்ட காலத்துக்கு பின்னர் இவ்வாறான ஒரு சம்பவம் ஒரு புதுமையையும் ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த கடைகள் யாவும் முன்பக்கமோ பின்பக்கமோ உடைக்கப்படாமல் கூரையின் பக்கமாக மேல் பக்கமாக உடைக்கப்பட்டு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்ற விடயம் ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் இந்த பிரதேசத்துக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது.
இப்போ இதை அடுத்து வந்து நகரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளின் பாதுகாப்பை பிரதேச சபை எப்படி நீங்க உறுதிப்படுத்த போறீங்க? இப்போ
போலீஸ் தரப்போடு இது விடயமாக விசேட ரோந்து சேவையினையும் அவர்களுக்கு உதவியாக இராணுவ பிரிவினரும் இவர்களோடு சேர்ந்து வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதிகளிலும் உறுப்பினர்களையும் சேர்த்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் ஏ எம் ஹாரிஸ். இலங்கையின் 3 மாகாண சபைகளுக்கு அடுத்த மாதம் 21 தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான எந்த முறைப்பாடுகளும் தமக்கு எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டால் மட்டுமே தம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா இன்று கூறியுள்ளார். இதுகுறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் எதிரணி அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சிலர் இராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், வாக்காளர்கள் அச்சமடையும் வகையிலான செயற்பாடுகளில் படையினர் ஈடுபடுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆயினும் இது குறித்து எழுத்து மூலமான முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார்.
தமன் பயகன்னு போகட்ட ஃபேமிலியில்லாக் மாவதே திருபத்கல்லனே நிச்சித பிரதேசியாக் நெதுவு பொதுவே
பாதுகாப்பு படையினர் தங்களை அச்சுறுத்தினார்கள் என்று எவருமே என்னிடம் முறையிடவில்லை. வடக்கிலே வாக்காளர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் என்று பொதுவாக தெரிவித்தால் போதாது. நடந்த சம்பவம் தொடர்பாக எழுத்து மூலமாக முறையிட வேண்டும். அவ்வாறு முறையிட்டால்தான் அதை பற்றி விசாரணைகளை நடத்த முடியும். ஒரு வேட்பாளரை மற்றொரு வேட்பாளர் அச்சுறுத்தினார் என்றாலும் கூட சரியான எழுத்து மூலமான முறைப்பாடு செய்தால்தான் அது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க முடியும். எழுத்து மூலமான முறைப்பாடுகள் இல்லாமல் விசாரணை நடத்தவோ நடவடிக்கை எடுக்கவோ முடியாது. தேர்தல் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு படையினர் தலையிடுகின்றார்கள் என்று கூறப்பட்டாலும் அத்தகைய தேவை அவர்களுக்கு கிடையாது. என்னுடைய அழைப்பின் பேரில் அல்லது போலீசாரின் அழைப்பின் பேரிலேயே ராணுவம் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும். அவ்வாறு இல்லாமல் படையினர் தேர்தல் விடயங்களில் தலையீடு செய்திருந்தால் அது தொடர்பில் சரியான முறையில் எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் அதை பற்றிய விசாரணைகளை நாங்கள் நடத்த முடியும் என்றார் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள். தேர்தல் ஆணையாளரின் இந்த கூட்டு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராகிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இது தொடர்பாக பேசுவதற்காக அழைத்த கூட்டங்கள் எல்லாம் இந்த விடயங்கள் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் கூறியிருக்கின்றேன், கொழும்பில் நடந்த கூட்டங்களில் திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார், நான் கூறியிருக்கின்றேன். ஆகவே இது அவருக்கு ஒரு முறைப்பாடாக தெரியாவிட்டால் அதனைத்து கவலைப்பட வேண்டியிருக்கின்றது. நாங்கள் அவரிடம் கூறிய பொழுது அவர் எங்களுக்கு சொன்ன பதில் என்னவென்றால், ராணுவத்தை முகாம்களுக்குள் அனுப்புவதற்கான அதிகாரம் தனக்கு இல்லை என்றும், இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்றுதான் எங்களை கூறினார். நாங்கள் கூறினோம், ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஜனாதிபதிக்கு தொடர்பாக ஏன் சொல்லக்கூடாது என்று நாங்கள் கேட்டதற்கு அவரிடமிருந்து எந்த விதமான பதில்களும் வரவில்லை. மாறாக இந்தியாவில் தேர்தல் ஆணையாளருக்கு இருக்க அதிகாரம் போன்று எனக்கு இருப்பதாக நீங்கள் கற்பனை பண்ணிக் கொள்ளக்கூடாது, எனக்கு அவ்வாறான அதிகாரங்கள் இல்லை என்ற பதில் தான் அவரிடமிருந்து எங்களுக்கு வந்தது. ஆகவே பத்திரிகைகளுக்கு அவர் நாங்கள் இன்னும் எழுத்து கொடுக்கவில்லை என்று சொன்னது வந்து தவறான விஷயம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். சென்னை நகரில் ஆட்டோக்களின் பயண கட்டணங்கள் குறித்த பிரச்சனைகள் குறித்த ஒரு சிறப்பு பெட்டகம் தயாரித்து வழங்குகின்றார் கோபாலன்.
கடந்த வாரம் சென்னையில் நடந்த ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தின் ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்ட குரல்களே அவை. மீட்டர் கட்டண முறை அறவே அமலில் இல்லாத ஒரே இந்திய பெருநகரம் சென்னைதான் எனலாம். பல ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் மாற்றப்படாத நிலையில் ஓட்டுநர்களும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வசூலித்துக் கொண்டிருக்க பிரச்சினை உச்ச நீதிமன்றம் வரை செல்ல எதிர்வரும் ஆகஸ்ட் 26 புதிய கட்டணங்களை நிர்ணயிப்பது குறித்து தமிழக அரசு நீதிமன்றத்திடம் தெரியப்படுத்த வேண்டும். இப்பின்னணியில் ஆலோசனைகள் துரிதமாக நடைபெற்று வரும் வேளையிலேயே அந்த ஆர்ப்பாட்டம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டை சேர்ந்த செய்தியாளர் கார்த்திகேயன் ஹேமலதா கட்டண சீரமைப்பு முன்முயற்சிகள் பற்றி குறிப்பிடுகிறார்.
ஒரு வருஷமா இந்த கேம்பெயின் நடந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆன்லைன் பெட்டிஷன் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. 10,000 சிக்னேச்சர்ஸ் எடுத்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கு போய் சப்மிட் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் அட்வொகேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க. இந்த மூணுமே சேர்ந்ததுனால 2012 டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதினார். எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கம்பேர் பண்ணி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்து ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணுன்ட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணார். அது வந்து போன ஜூலைலேயே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. அந்த பிஏஎல் போட்டவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டாரு. அங்கே வந்து 3 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அட்ஜர்ன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ கடைசி டெட்லைன் வந்து ஆகஸ்ட் 26
ஆட்டோ ஓட்டுநர் சிலரிடம் பேசிய போது
மினிமம் வந்து 30 கிலோமீட்டருக்கு 15 இப்படி இந்த நிலைமை இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா காசு வாங்குறதுன்றது தவிர்க்க நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பெட்ரோல் விலை வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டாக திடீர்னு 2 ரூபா ஏறுது 2 ரூபா குறையுது, 5 ரூபா ஏறுது 2 ரூபா குறையுது. இது மாறி மாறி ஏறதுல வந்து மக்களுக்கும் குழப்பமாக இருக்குது, எங்களுக்கும் குழப்பமாக இருக்குது.
கண்டிப்பாக இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நாங்கள் கண்டிப்பாக மீட்ரு போட்டு ஓட்டுவோம். ஆனால் இதே ரேட்டில் பெட்ரோல் விற்கணும்னு சொல்ல முடியுங்களா? இதே ஸ்பேர் பார்ட்ஸ் விற்க முடியும்னு சொல்லுவாங்களா? இதுக்கு கேரண்டி கொடுப்பாங்களா கவர்மெண்ட்டில்? பெட்ரோல் விலை ஏறும்போது கவர்மெண்ட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்குண்டான நிர்ணயம் வச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எங்களுக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது.
மினிமம் 20 ரூபாயும் கிலோமீட்டருக்கு 10 ரூபாயும் கேட்டப்ப குறைஞ்சபட்சம் 8 ரூபானாலும் ஆக்கியிருந்தாங்கன்னா 2006 அந்த மீட்டர் பழக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு 14 6 ரூபான்னு பண்ண மீட்டர் போட்டு இப்போ ஒரு நாள் கூட போட்டு ஓட்டல. மினிமம் 30 ரூபாயும் 15 ரூபாயும் கொடுத்தா முழு ஆட்டோ டிரைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்.
பொதுமக்கள் சிலர்
ரொம்ப வரவேற்கத்தக்கது, பேரம் பேசுறது எதுவுமே இருக்காது. நம்ம இந்த இடத்துக்கு போகிறது, இது நம்ம ஏறி உக்காந்துட்டா போயிடலாம். ஒரு ஆட்டோ நின்றுதுன்னா பின்னாடியே 4-5 ஆட்டோ நின்றுடுறாங்க. அந்த ஆட்டோ சரி வரலையா, இன்னொரு பேரம் பேசுறதுக்கு இன்னொரு ஆட்டோ, இதனால் டிராஃபிக் ஜாமும் நிறையா ஆகுது. திடீர் திடீர்னு ஆட்டோ திடீர்னு நிறுத்துறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிடும் மீட்டர்னு இருந்ததுன்னா.
மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது மெட்ராஸில் ஆட்டோ ஃபேர்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபிக்ஸட ரேட்டே கிடையாது, அவன் வாய்க்கு என்ன தோன்றுறதோ அதுதான். 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபா, அதோட அடிஷனலாக போனால் மேலே மேலே ஏறணும்னா கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம கால் டாக்ஸியில் போயிடலாமே.
கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மீட்ரு ஒப்படக்காரன் ஓடணுங்கிறது அரசு தான் முடிவு செய்யணும். மீட்ரு போடுறது நல்ல முடிவு தான், அதை நாங்கள் வரவேற்கிறோம் தான். ஆனால் அது அவங்க ஆட்டோ டிரைவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அதை முடி சுமூகமாக முடித்தா நல்லாயிருக்கும்.
மினிமம் 30 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான கட்டணம் தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற விலைவாசியிலோ குடும்பம் கூட்டி படிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு நிறைய செலவழிக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டண நிர்ணயம் முன்னாடி அவங்க வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கக்கூடாது. அதேமாதிரி அராஜகம் பண்ணக்கூடாது.
கட்டண விகிதங்களை மாற்றியமைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கும் டாக்டர் பிரஹலாத் விளக்கினார்.
ஆட்டோக்காரங்களை எல்லாருமே தப்பான ஒரு பார்வையிலே பார்க்குறாங்க. நிறைய பேர் ஆட்டோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதால அவங்க ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதால பொதுமக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நிலையில் வந்து ஷேர் ஆட்டோக்களும் கால் டாக்ஸிகளும் 2-வீலர் டிராஃபிக்கும் வந்து சிட்டியில் அதிகமாகிட்டே இருக்குது. கூடிய விரைவில் வந்து ஃபேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒழுங்காக அமல்படுத்துவோம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அரசு நடத்திய ஆலோசனை கூட்டம் மேல் நடவடிக்கை இவை குறித்து செய்தியாளர் கார்த்திகேயன்.
ஸோ அந்த மீட்டிங் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் வந்து இவங்களோட வியூஸை கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் இந்த வியூஸ் எல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இப்போ போய் சேர்ந்துருக்கோம். அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்துட்டு ஆகஸ்ட் 26 ஒரு நோட்டிஃபிகேஷன் போடணும், போட்டுட்டு கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சொல்லணும் இந்த மாதிரி நாங்கள் முடிவெடுத்துருக்கோன்ட்டு. ஸோ அதுக்கு தான் எல்லாரும் இப்போது காத்துன்னு இருக்கும். அப்புறம் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு, மீதி சிட்டிலலாம் இப்போ பெங்களூர் போனீங்கன்னா 20 ரூபா தான், அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு 11 ரூபா தான். ஸோ இந்த 30-15 வந்து ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு வந்து அவங்க மினிமம் 20, அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா வைக்கலான்ட்டு முடிவில் இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 25 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். அது சீஃப் மினிஸ்டர் முடிவெடுத்துட்டு தான் சொல்ல முடியும்.
மீட்டர் கட்டணம் மாற்றி அமைப்பது குறித்து அரசின் கருத்துக்களை நம்மால் பெற முடியவில்லை. ஆட்டோ சம்மேளன தலைவர் சந்திரன் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் கட்டணங்கள் சீரமைக்கப்படும் என நம்புகிறார்.
இந்த சங்கங்களின் சார்பில் 2 கிலோமீட்டருக்கு மினிமம் வந்து 30 ரூபா கொடுக்கணும், 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபா கொடுக்கணும் என்கிற கோரிக்கையை தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கிறது. அதற்கான நியாயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இருக்க பெட்ரோல் விலை, எம்டி ஓட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் இருக்கிற விலைவாசி, கன்சியூமர் தரப்பில் நுகர்வோர் தரப்பில் வந்திருந்தவர்களும் எங்கள் கோரிக்கை வந்து தப்புன்னு சொல்லலை, நியாயந்தாங்க சொல்லி 30 ரூபாயும் மினிமத்தில் 15 கேட்குறீங்க, ஒரு 3 ரூபா குறைச்சி 12 ரூபா கொடுக்கலாம் என்று அமைச்சருக்கு முன்னால் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சில நுகர்வோர் அமைப்புகள் 25 ரூபாயும் 12 ரூபாயும் 1 கிலோமீட்டருக்கு கொடுக்கலான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் சங்கத்தினுடைய கோரிக்கைக்கும் நுகர்வோருடைய கோரிக்கைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, நெருங்கி இருக்கிறது. அரசு தான் ஒரு நல்ல முடிவை எடுத்து சுமூகமான நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்
என்றார் சந்திரன்.
சென்னை நகரில் முச்சக்கர வாகனங்களின் பயண கட்டணங்களை நிர்ணயிக்கப்படுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் தயாரித்து வழங்கிய இந்த சிறப்பு பெட்டகத்துடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.